பண்ணி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 15 இறை வார்த்தைகள் முதல் 8 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளைகளைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றார், நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோமா? இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு திருப்பலி முடிந்த பிறகு ஒரு அம்மாவும் அவருடைய ஒரு பெண் குழந்தையும் என்னை வந்து ஜபத்திற்காக வேண்டினார்கள். என்ன ஜபம் என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர், என்னுடைய பொண்ணு வந்து ஒரு தன்னுடைய தேர்வை எழுத போகிறார், எனவே அந்த தேர்வுக்காக மன்றாடுங்கள் என்று என்னிடம் கேட்டார். எனவே அந்த பெண்ணிடம் கேட்டேன், நீ நன்றாக படித்திருக்கிறாயா என்று கேட்டேன். அந்த பெண்ணும் சொன்னது, நான் நல்லா படிச்சிருக்கேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். அப்போ நிச்சயமாக கடவுள் உனக்கு ஞாபக சக்தியை தருவார், நீ படித்ததையெல்லாம் ஆண்டவர் உனக்கு நிறைவாக தருவார் என்று நான் உனக்காக மன்றாடுகிறேன் என்று அந்த பெண்ணிடம் நான் வாக்குறுதி கொடுத்தேன். உடனே அந்த தாயானவர் சொன்னார், இல்லை ஃபாதர், இவ நல்லா படிக்கக்கூடியவ, அனைத்தையும் படிச்சிடுவா, ஆனால் இவள்கிட்ட ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் என்று கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இவளுக்கு எப்பெல்லாம் எக்ஸாம் வருகிறதோ அப்பெல்லாம் கூட சேர்ந்து காய்ச்சலும் வருகிறது என்று சொன்னார்கள். எப்போ தேர்வு எழுத போனாலும் சரி, அந்த தேர்வு காலத்தில் அந்த பெண்ணுக்கு காய்ச்சல் வருகிறது. அப்போ அந்த பெண்ணிடம் கேட்டேன், உனக்கு பயம் அதிகம் இருக்கிறதா, இந்த பயத்தினால் உனக்கு வந்து காய்ச்சல் வருகிறதா என்று கேட்டேன். ஃபாதர், எனக்கு பயமே கிடையாது, நான் நல்லா படிக்கக்கூடியவ, என்னுடைய ஆசிரியர்களெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நீ தேர்வு சமயத்தில் மட்டும் மார்க்கு குறைவாக வாங்குற, அதுக்கு என்ன காரணம் எனக்கே புரியலை ஃபாதர் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. உடனே அந்த பெண்ணிடம் கேட்ட, நீ தனியாக எழுத போவியா அல்லது கூட்டு சேர்ந்து எழுதுவியா அப்படின்னு கேட்ட. அந்த பொண்ணுக்கு புரியலை. அப்போ நீ உன்னை நம்பி நீ தேர்வு எழுத போறியா அல்லது கடவுளை நம்பி நீ தேர்வு எழுத போகிறாயா என்று கேட்டேன். அப்பொழுது அந்த பெண்ணானவன் எந்த ஒரு பதிலும் தெரியாமல் ஒரு குழப்ப சூழ்நிலையில் அந்த பெண்ணானவர் இருந்தார். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது நான் என்னுடைய திறமை என்று நாம் மையமாக வைத்து செயல்படுகின்றோமோ அப்பொழுது சில வேளைகளில் நமக்கு வெற்றி கிடைக்கலாம். ஆனால் அந்த வெற்றியானது ஒரு முழுமையான வெற்றியாக இருக்காது. அந்த வெற்றியானது நமக்கு நிரந்தரமாக இருக்காது. அந்த வெற்றியானது நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்காது. எனவே ஒரு முழுமையான வெற்றியை பெற, ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு வெற்றியை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாமும் கடவுளும் இணைந்து செயலாற்றும் பொழுது அங்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறது. அந்த வெற்றியானது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மகிழ்ச்சியானது நம்முடைய உள்ளத்திற்கு மன அமைதியை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சரி, முதல் வாசகமும் சரி, நமக்கு மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கிறது. என்ன அழைப்பு என்றால், கடவுள் நம்மோடு இணைந்து செயலாற்றுகிறார். ஆனால் நாம் அவரோடு இணைந்து செயலாற்றுகிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கின்றார். இந்த உலகத்தை படைத்த பிறகு ஆதாமை படைக்கின்றார். ஆதாமை படைத்து அவருக்கென்று ஒரு துணை வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எனவே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ஆதாமினுடைய ஒத்துழைப்பின் காரணமாக அவர் ஏவாள் என்ற ஒரு பெண்ணையும் ஆண்டவர் படைக்கின்றார். எனவே ஏவாள் என்ற ஒரு பெண் உருவாவதற்கு கடவுளும் ஆதாமும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த மீட்பின் வரலாற்றில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக தாவீது என்ற ஒரு சிறு பெண்ணை இருந்தார். எனவே கோலியாத்து என்ற ஒரு பெரிய நபரை வீழ்த்துவதற்கு தன்னுடைய திறமை போதும் என்று அவன் எண்ணவில்லை. மாறாக அந்த இடத்தில் தாவீதும் கடவுளும் இணைந்து செயல்பட்டதால் அங்கு அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. மேலுமாக சவுலினுடைய காலத்தில் நாம் பார்க்கலாம், மன்னனாவன் சவுல் தன்னுடைய வாழ்நாளில் பல போர்களை வெற்றி பெற்றார். ஆனால் இறுதி காலகட்டத்தில் அவர் ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றவில்லை. ஆண்டவரோடு இணைந்து செயலாற்ற இல்லாத காரணத்தினால்தான் அவருடைய ஆட்சியானது கவிழப்பட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலுமாக தாவீது அரசனுடைய ஆட்சி காலத்திலும் நாம் அதை தான் பார்க்கின்றோம். எனவே தொடக்க காலத்தில் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றிய அவர் அந்த தன்னுடைய ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்தில் அவர் ஆண்டவரை விட்டு பிரிந்து உரியாவினுடைய மனைவியோடு அவர் விபச்சாரம் செய்து ஆண்டவருக்கு எதிரான காரியத்திலையெல்லாம் செய்து ஆண்டவருக்கு எதிரான கட்டளையெல்லாம் மீறிய காரணத்தினால் அவருக்கு ஒரு நல்லதொரு முடிவு அமையவில்லை என்பதை நாம் இந்த விவிலியமானது நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. எனவே இந்த இணைந்து செயல்பட வேண்டும். எவ்வாறு நாம் இணைந்து செயல்படுகின்றோமோ அங்கு நமக்கு ஆழமான நம்பிக்கையானது வளர்க்கப்படுகிறது என்பதை முதல் வாசகமானது நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே தொடக்க காலத்தில் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட இயேசுவுடைய சீடர்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றுகிறார்கள். எனவே யூதர்களுக்கும் புறவினத்து மக்களுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்கள் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கலானது எழும்புகின்றது. என்ன சிக்கல் என்று பார்க்கும் பொழுது, யூதர்கள் தாங்கள் அடிப்படையில் விருத்த சேதனம் செய்த மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மோசையினுடைய கட்டளைப்படி அவர்கள் பிறந்த பொழுது அவர்களுக்கு விருத்த சேதனம் என்கின்ற சடங்கு முறையானது மேற்கொள்ளப்படுகிறது. எனவே கிறிஸ்தவர்களாக அவர்கள் அந்த நெறியை தழுவி கொண்டாலும் அந்த யூத பின்புலத்தில் இருக்கின்ற இந்த திருமுழுக்கு என்கின்ற இந்த சடங்கையும் விருத்த சேதனம் என்கின்ற இந்த சடங்கையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே யாரெல்லாம் விருத்த சேதனம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் மீட்பு அடைகிறார்கள் என்று இயேசுனுடைய சீடர்கள் ஒரு பக்கம் நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஆனால் புறவினத்து மக்களுக்கு அந்த நம்பிக்கையானது கிடையாது. அவர்கள் விருத்த சேதனம் செய்வது கிடையாது. எனவே அவர்களும் கிறிஸ்தவ நெறிக்குள் வரும்பொழுது அவர்கள் கட்டாயமாக இந்த விருத்த சேதனத்தை செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மீட்பு அடைவார்கள் என்று இயேசுனுடைய சீடர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பமானது ஏற்படுகின்றது. குறிப்பாக பவுலுடையார் புறவினத்து மக்களுக்கு அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே புறவினத்து மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் குழப்பமானது ஏற்படுகிறது. எனவே இந்த குழப்பத்தை எப்படி தீர்ப்பது? இது அடிப்படையான நம்பிக்கையினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையே நாம் அடியிலேயே அது முளைக்கின்ற தருணத்திலேயே நாம் தீர்வு கண்டால்தான் அது நிச்சயமாக ஒரு ஆலமரமாக வளர முடியும். இல்லை என்றால் அது வளர்கின்ற உடனே அது தன்னுடைய அழிவை சந்தித்துவிடும் என்ற ஒரு மிகப்பெரிய அச்சமானது தொடக்க கால திரு அவையில் இருந்தது. எனவே விருத்த சேனம் செய்தால் மட்டும்தான் நம்மால் மீட்பு அடைய முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானது இருந்தது. எனவே இதை தீர்வு செய்வதற்கு, இந்த குழப்பத்தை தீர்வு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணும் பொழுது அவர்கள் செய்த முதல் காரியம் அனைவரும் இணைந்து, அனைவரும் ஒரே குடும்பமாக ஒரே குழுவாக இணைந்து வந்து சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். எனவே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த குழப்பத்திலிருந்து நமக்கு பதில் எப்படி கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது முதல் முதலில் அவர்கள் அனைவரும் இணைந்து வர வேண்டும். எப்பொழுது நாம் இணைந்து வருகின்றோமோ அப்பொழுதே பல குழப்பங்களுக்கு நாம் தீர்வை காண முடிகின்றது. இதைதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலில், குறிப்பாக நாம் வாழ்கின்ற இந்த குடும்ப அமைப்புக்குள்ளாக நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த குடும்ப அமைப்புக்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள், பல வேதனைகள் வருவதற்கு அடிப்படையான காரணம் நாம் இணைந்து வருவதே கிடையாது. எனவே கணவன் ஒரு பக்கம் இருப்பார், மனைவி ஒரு பக்கம் இருப்பார். கணவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் குடும்பத்தார்களும் ஒரு பக்கமாக தூண்டி விடுவார்கள். மனைவிமார்களுடைய தோழிகளும் சரி, அவருடைய குடும்பத்தாரும் சரி, ஒரு பக்கமாக தூண்டி விடுவார்கள். எனவே இவர்கள் இருவரும் பேசிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள், என்ன விதமான தூண்டுதல்களை செய்து கொடுக்கிறார்கள் என்பதை இவர்கள் இருவரும் அறிந்து கொள்கின்றார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் இணைந்து வந்து பேசி தீர்த்து கொள்ளவில்லை. எனவே எப்பொழுது குடும்பத்தில் பிரச்சனை நடக்கின்றதோ அப்பொழுது முதல் காரியம் இருவரும் இணைந்து வர வேண்டும். இருவரும் திறந்த மனநிலையோடு எந்த ஒரு உண்மையும் மறைக்காமல் வெளிப்படையாக அவர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளை நாம் உடனடியாக தீர்வு கொள்ள முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். அடுத்தபடியாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வரும்பொழுது ஆண்டவர் தன் ஒரு திராட்சை கொடி என்று தன்னை ஒரு உவமையின் வழியாக அவர் வெளிகாட்டுகின்றார். எனவே இந்த திராட்சை கொடியானது எவ்வாறாக செயல்படுகிறது, அது எப்பொழுது அதனுடைய கிளைகளோடு இணைந்து இருக்கிறதோ அப்பொழுதுதான் அது கிளை தருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. எனவே திராட்சை கொடி அதனுடைய கிளையோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் கனி தருகிறது. அது எத்தகைய கனி என்று நாம் பார்க்கும் பொழுது புனித பவுலடியார் ரோமேற்கு எழுதிய கடிதம் பிரிவு 1 இறைவார்த்தை 13 சொல்கின்றார், பிற மக்களிடையே நான் செய்த பணியால் பயன் விளைந்தது, அதுபோல உங்களிடையும் சிறிதளவாவது பயன் விளையும் முறையில் பயனற்று விரும்பி உங்களிடம் பன்முறை வர நான் திட்டமிட்டேன் என்று பவுலடியார் சொல்கின்றார். எனவே இந்த பயன் விளைவிக்கின்ற கனி எது என்று பார்க்கும் பொழுது அது நம்பிக்கை. எனவே பவுலடியார் தொடக்க கால திருச்சபையில் மக்களுக்கு நம்பிக்கையை விதைக்கின்றார். அந்த நம்பிக்கைதான் அவர்களுக்கு கனியாக கிடைக்கின்றது. எனவே அந்த கனியை சுவைத்த அவர்கள் அனைவரும் கடவுளை விட்டு அவர்கள் விலகிச் செல்லவில்லை. தொடக்க கால திருச்சபை மக்கள் அனைவருமே கடவுளோடு இணைந்து செயலாற்றினார்கள். அவர்கள் கடவுளோடு மட்டும் இணையவில்லை, மாறாக தாங்கள் அருகில் இருக்கின்ற கிறிஸ்தவ நெறியை பின்பற்றுகின்ற இந்த இறை மக்களோடு இணைந்து அவர்கள் செயலாற்றினார்கள். அப்பத்தை பிடும் பொழுது அவர்கள் தங்களிடையே பகிர்ந்து கொண்டார்கள். எனவே தாங்கள் வைத்திருந்த அனைத்து உடைமைகளையும் அனைத்து சொத்துக்களையும் அவர்கள் பொதுவாக வைத்து பிரித்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். எனவே எப்பொழுது நாம் கடவுளோடு இணைந்து செயலாற்றுகின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் கனி கிடைக்கிறது என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. சரி, நாம் எப்படி கடவுளோடு இணைந்திருக்க முடியும்? கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இணைந்திருக்கிறார், அது யாரும் நாம் உறுதியாக சொல்லிவிடலாம். நாம் எதனால் பாபம் செய்தாலும் சரி, என்னதான் நாம் கடவுளை விட்டு விலகி சென்றாலும் சரி, கடவுள் மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய இரக்கத்தின் முகத்தை காட்டி நம்மோடு அவரோடு இணைந்து ஒப்புரவாக்கி கொள்ள நம்மை பல வழிகளில் கடவுள் அழைத்து கொண்டே இருக்கின்றார். எனவே கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அது நாம் புனிதராக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கடவுள் நம்மை ஒருபோதும் விலகி செல்லாமல் நம்முடனே இருக்கிறார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே நாம் கடவுளோடு இணைந்திருப்பதற்கு எவையெல்லாம் நமக்கு உதவி செய்கிறது என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாக யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தை 56 நாம் வாசிக்கும் பொழுது, எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். எனவே எப்பொழுது ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்கின்றோமோ அப்பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோம். இது வெறும் நற்கருணை, திருப்பலியில் கொடுக்கப்படுகின்ற ஆண்டவருடைய உடலும் இரத்தம் என்று நாம் சிந்தித்தால் நம் ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கின்றோம். அதை நாம் பறந்துபட்டு பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வினுடைய செய்தியானது அங்கு புதைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த நற்கருணையை நாம் வாழ்வாக்க வேண்டும். நமது உடலையும் நமது இரத்தத்தையும் கடவுள் நமக்காக கொடுக்கின்றார். அதே போல நம்முடைய இரத்தத்தையும் நம்முடைய சதையும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய நேரத்தையும் நாம் பிறருக்காக கொடுக்க வேண்டும். எப்போது நாம் பிறரோடு இணைந்திருக்கின்றோமோ, குறிப்பாக பாவிகளோடு நாம் இணைந்திருக்கின்றோமோ, அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதும் நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ்கின்ற நடமாடுகின்ற நற்கருணையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்வோம். இரண்டாவது பாடமாக யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 14 இறைவார்த்தை 16 நாம் வாசிக்கும் பொழுது, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். எனவே ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை அனாதையாக விட்டுவிடவில்லை. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அதையும் தாண்டி தான் உயிர்த்தெழுந்த பிறகு, விண்ணேற்றம் அடைந்த பிறகு மற்றொரு துணையாளரை நான் உங்களுக்கு அருள்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அந்த துணையாளர் தூய ஆவியார். எனவே தூய ஆவியார் தருகின்ற அந்த கனிகளோடு நாம் வாழ வேண்டும். தூய ஆவியார் தருகின்ற துணையோடு நாம் வாழ வேண்டும். எப்பொழுது தூய ஆவியார் நம் உள்ளுக்குள்ளாக இருந்து செயல்படுகின்றாரோ அந்த செயல் வழியாக நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோம், கடவுளுடைய மத்தியில் இருக்கின்றோம், கடவுளுடைய அரவணைப்பில் இருக்கிறோம் என்பதை நாம் இரண்டாவது பாடமாக இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பாடமாக யோவான் எழுதிய நற்செய்தி 15 அதிகாரம் இறைவார்த்தை 10 நாம் வாசிக்கும் பொழுது, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்து நிற்பீர்கள். எனவே ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். என்ன கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அன்பின் கட்டளையை நாம் உறுதியாக நம்பியிருக்க வேண்டும். அந்த கட்டளையை நாம் உறுதியாக பின்பற்ற வேண்டும். எப்பொழுது நாம் ஆண்டவர் கொடுத்த இந்த அன்பின் கட்டளையோடு நாம் வாழ்கின்றோமோ, கடவுளை அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அன்பின் கட்டளையை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் கடவுளோடு இணைந்து செயலாற்றுவோம். கடவுள் என்னாலும் நம்மோடு இருப்பார். நாம் கடவுளோடு இணைந்து செயலாற்றும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலிருந்து கனிகள் கிடைக்கின்றன. இந்த கனிகள் இயற்கைக்கும் சரி இறை மக்களுக்கும் சரி நிச்சயமாக அது பயன் கொடுக்கக்கூடிய கனி துணியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்தில் நான் சொன்னது போல ஒரு பெண்மணியானவர் தேர்வு எழுதும் பொழுது அவர் தனியாக தேர்வு எழுதவில்லை, மாறாக ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றும் பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்வில் வெற்றி கிடைக்கிறது. எனவே நாமும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பணியாக இருந்தாலும் சரி, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சேவையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணியை நாம் செய்தாலும் சரி, எப்பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றுகின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி பிறக்கும். இல்லை இல்லை, கடவுள் தேவையில்லை, கடவுளோடு இணைந்து நான் செயலாற்ற வேணாம், நான் என்னுடைய திறமை இருக்கிறது, என்னுடைய அறிவு இருக்கிறது, அதை வைத்து கொண்டு நான் செயலாற்றுகிறேன் என்று நீங்கள் செயலாற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு தலைக்கடன்தான் பிறக்கும். அந்த தலைக்கடும் பாவத்திற்கு உங்களை இட்டு செல்லும். ஆனால் வெற்றியை ஒரு நாளும் நீங்கள் சுவைக்க முடியாது. ஆனால் கடவுளோடு இணைந்து செயலாற்றும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வானது வெற்றியான வாழ்வாக இருக்கிறது. அதை நம்முடைய அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில் இருந்து பார்க்கலாம். அன்னை மரியாள் கடவுளோடு இணைந்து அவர் தன்னுடைய வாழ்வை தொடங்கினார். தொடக்கத்திலிருந்தே, அவர் பிறந்ததிலிருந்தே பாவத்தை விட்டுவிட்டு கடவுளோடு இணைந்து கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார். எனவே அதன் காரணமாக தான் இன்று நமக்கெல்லாம் கடவுளின் அன்னையாக அவர் உயர்ந்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட பேரின்ப பாக்கியமான அந்த அன்னையை நம்முடைய அன்னையாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே அவருடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். எனவே என்னாலும் நாம் ஆண்டவர் நமக்கு கனியை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்ற அந்த ஆண்டவரோடு நாம் நிச்சயமாக இணைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்வானது வெற்றியின் வாழ்வாக இருக்கிறது, மகிழ்ச்சியின் வாழ்வாக இருக்கிறது. எனவே இத்தகைய உன்னதமான கனிகளை பெற்று வாழ, மகிழ்ந்து வாழ தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். நாம் கடவுளோடு இருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம்.